அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சத்யா. இன்று நான் எழுத்தாளர் தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த ஒரு சிறுகதையை வாசிக்க இருக்கிறேன். இச்சிறுகதையின் மூலம் நவதேஜ் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு சிறுகதை. இதன் தமிழ் மொழிபெயர்ப்பு. சிறுகதையின் தலைப்பு: மலையாவில் உள்ள தோழிக்கு. மலையாவில் உள்ள தோழிக்கு. அன்புள்ள தோழி, மினிங். மலையாவின் தலைநகரான கோலாலம்பூரில் நாம் இருவரும் சந்தித்து பேசி அதற்குள் 5 வருஷங்களும் சில மாதங்களும் கடந்துவிட்டன. இன்று இந்த சமயத்தில் உன்னை நினைக்கும் போது என்னை உணர்ச்சி பெருக்கு ஆட்கொண்டு ஆழ்த்துகிறது. பொதுவாக யுவ யுவதிகள் இருபாலரும் நம்மில் ஒருவரை ஒருவர் எப்போதும் நினைவூட்டிக் கொள்வர். நறுமணம் நிறை செவ்வாச மலர்களை கொய்யும் போதோ அல்லது தன் சௌந்தர்யம் கொளிக்கும் அந்தி மாலையில் ஏகாந்த இன்பம் எய்தி இதயச் சிரிப்பு பெற விளையும் போதோ அல்லது தம்மை தழுவி அணைத்த காதலரின் ஆலிங்கன சுகத்தை எண்ணி வியந்து சந்திர மண்டல கனவு லாகிரியில் மெய்மறந்து நீலவானின் நட்சத்திர வெள்ளிதழ் அனைத்தும் தம்மீது பொடிந்து பூவாய்ச் சொரிந்து பொழிவது போலுணர்ந்து புலங்காகிதம் எய்தும் போதோ அவர்கள் தம்மில் ஒருவரை ஒருவர் சிந்தை கூறுவார்கள். ஆனால் நானோ இதோ இந்த பத்திரிகையில் உள்ள வெட்டுண்ட தலையொன்றின் புகைப்படத்தை காணும் இந்த சமயத்தில் உன்னை நினைவு கூறுகின்றேன். இதோ இந்த படத்தில் உள்ள மனித தலையை ஒரு கூர்க்க சிப்பாய் தன் கையில் தாங்கிக் கொண்டு நிற்கிறான். அவனுக்கு அருகில் ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜியர் துணையாக நின்று கொண்டிருக்கிறான். இந்த படத்தை நான் வெகு நேரமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். இதை பார்க்கும்போது என் மனதில் என்னென்னவோ எண்ணங்கள் தோன்றுகின்றன. எனது இரத்தத்தின் இரத்தமாகவும் சதையின் சதையாகவும் தோற்றமளிக்கும் என் அருமை குழந்தையைப் போல என்னோடு கரம் குலுக்கி நீ என்னை வழியனுப்பி வைத்தபோது உன் கரத்தில் குடியிருந்த உத்வேகத்தைப் போல் இதோ இந்த தலையும் உயிரும் உணர்ச்சியும் ஜீவகலையும் பெற்று விளங்குவது போன்று எனக்கு தோன்றுகிறது. இந்த உணர்ச்சி ஏன் எப்படி தோன்றுகிறது என்று எனக்கு தெரியவில்லை. உன்னை நான் முதலில் பார்த்தபோது நீ கோலாலம்பூரில் நடந்த மே தின பொதுக்கூட்டத்தில் உன் கவிதையை பாடிக்கொண்டிருந்தாய். நீ உன் தாய்மொழியில்தான் பாடினாய். உன் பாசை எனக்கு புரியவில்லைதான். பாசை எதை பேசினால் என்ன? உன் முகத்திலே தெரித்த களிப்பு உணர்ச்சி வசப்பட்டு அங்குமிங்கும் அசைந்தாடி பரவசமுற்ற உன் அங்க அசைவு, உனது தெளிந்த மணிக்குரல் இவற்றையெல்லாம் நான் கண்டபோது உன் பாட்டின் பொருளை நான் உணர்ச்சி பூர்வமாக நான் உற்றுணர்ந்தேன். என் அருமை தங்கையே, என்னுடன் பேசுவது போல் நான் உணர்ந்தேன். அந்த மாதிரியான கவிதையை அதற்கு முன் நான் எங்குமே கேட்டதில்லை என்றே எனக்கு பட்டது. கூட்டம் முடிவுற்ற பின்னர் நீயும் நானும் சிறிது நேரம் உலாவிவிட்டு வரச் சென்றோம். அப்போதுதான் நான் மலையா நாட்டினுடைய சௌந்தரியத்தை முதன்முதலாக கண்டு ஆனந்தம் அடைந்தேன். மலையாவின் மலர்குளங்கள், கனி வர்க்கங்கள், பச்சை பசிய வனச்செழிப்பு, மலையா நாட்டு ரப்பர், தகரம், அன்னாட்சி பழம் முதலிய இயற்கை செல்வங்கள், அந்நியர் சுரண்டலை எதிர்த்து உங்கள் நாட்டு மக்கள் நடத்திய வீர போராட்டம் எல்லாவற்றையும் பற்றி நீ என்னிடம் சொன்ன விவரங்கள் என் இதயத்தகட்டில் ஆழ பதிந்து உருவேறிவிட்டன. அந்த மரங்களின், கனிகளின், புஷ்பங்களின் மலைய சீன மொழி பெயர்களையெல்லாம் கூட எனக்கு சொன்னாய். அந்த மரஞ்செடி கொடி வகைகளோடு சம்பந்தப்பட்ட நாட்டுப்பாடல்கள் சிலவற்றையும் என்னிடம் பாடி காட்டினாய். ரப்பர் மரத்திலிருந்து எப்படி பால் எடுக்கிறார்கள்? தகர கனிமப் பொருள் எவ்வளவு கனமாயிருக்கும்? பிரிட்டிஷ், டச்சு, அமெரிக்க முதலாளிகள் அந்த ரப்பரையும் தகரத்தையும் எப்படி குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்கிறார்கள் என்பது பற்றியெல்லாம் என்னிடம் நீ விவரித்து கூறினாய். ஞாபகம் இருக்கிறதா? பின்னர் நீ அந்த மேதின கூட்டத்தில் பாடிய கவிதையை என்னிடம் மொழிபெயர்த்து கூறினாய். அந்த பாடலின் ஒரே ஒரு அடி மட்டும் என்னால் மறக்க முடியாதவாறு அன்று முதல் என் இதயத்தை வளையமிட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் விடுதலை போரில் மனமுவக்கும் வீரனுக்கே இக்கணமே என் காதல் இதயத்தை அர்ப்பணித்தேன். இதன் பின்னர் இந்த பாடல் என் வாழ்க்கை ரகசியத்தை கூறுகிறது என்று நீ என்னிடம் தெரிவித்தாய். ஜப்பானிய ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்த்து நீயும் வேறு பல எண்ணற்ற தோழர்களும் நடத்திய கொரிலா யுத்தம் நடத்திய அந்த கான பிரதேசம் கண்ணட்டு தூரத்தில் காட்சியளித்தது. அந்த போராட்டங்களிலே ஈடுபட்டிருந்த ஒரு தோழர்தான் பிங்சன். அவர்தான் உங்கள் படைப்பகுதியின் தளபதி. ஜப்பானிய ஆக்கிரமிப்புக்கு முன்னால் அவர் ஒரு மக்கள் பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தார். அவர்களது பாடல்களை காது கொடுத்து கேட்டால் மலைய நாட்டில் உள்ள ரப்பர் மரங்கள் கூட அந்த அந்நிய கொலைகாரர்களுக்கு தமது அமுத பாலை சுரந்து கொடுக்க மறுத்துவிடும் என்றெல்லாம் மலைய மக்கள் அவரை புகழ்ந்து பேசுவார்கள். பிங்சென்னின் பாடல்களை கேட்டு நீ எப்படி உன் கவிதைகளை அந்த பாடல்களோடு ஒன்று கலந்து பரிணமிக்க செய்தாயோ அதுபோலவே உன் காதல் இதயத்தையும் பிங்சென்னுக்கு மெல்ல மெல்ல அர்ப்பணித்து அவருடன் ஐக்கியமாக தொடங்கினாய். நீ அவரை காதலித்தாய். 19 வயது குமரியான நீயும் 25 வாலிபனான பிங்சென்னும் வேறு பல நூற்றுக்கணக்கான தோழர்களுமாக ஜப்பானியரை எதிர்த்து விடாது போரிட்டு வந்தீர்கள். ஜப்பானியரை எதிர்த்து விடாது போரிட்டு வந்தீர்கள். உங்கள் நாட்டை ஆண்டு வந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் தங்கள் செல்வங்களையும் பாங்கு கணக்குகளையும் மூட்டை கட்டி கொண்டு தங்கள் படைப்பட்டாளங்களோடும் விமானங்களோடும் கப்பல்களோடும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று பின்வாங்கி ஓடிய அந்த காலத்தில் நீங்கள் ஜப்பானிய ஆக்கிரமிப்பை எதிர்த்து உறுதியோடு போராடி கொண்டிருந்தீர்கள். அந்தி கருத்து இருள் சூழ்ந்து விட்டதால் நாம் இருவரும் திரும்பி வந்தோம். வருகிற வழியில் அந்த கோலாலம்பூரில் உள்ள அந்த முச்சந்தி சதுக்கத்திற்கு வந்தவுடன் அந்த சாலையின் பெயர் மவுண்ட் பேட்டன் சாலை என்று நீ சொன்னாய். சொல்லிய மறுகணமே நீ அங்கு திடீரென்று ஸ்தம்பித்து நின்று விட்டாய். மலேயாவின் தலைநகரத்து ராக்கால வாழ்க்கை அப்போதுதான் தொடங்கியிருந்தது. வாசனை திரவியங்கள் பூசி மலர்களை அலங்காரமாக தலையில் சூடியிருந்த இளம்பெண்கள் தங்கள் நண்பர்களோடு கைகோர்த்து கொண்டு அந்த மவுண்ட்பேட்டன் சாலை வழியாக சென்று கொண்டிருந்தார்கள். ஆங்கிலேய தம்பதிகள் அங்குமிங்கும் விசுக் விசுக்கென்று விரைந்து கொண்டிருந்தார்கள். ஓட்டல்களிலிருந்தும் நடன சாலைகளிலிருந்தும் ஓயாது ஒழிக்கும் சங்கீத முழக்கம் அலையலையாக காற்றில் மிதந்து வந்து ஒலி செய்தது. அந்த கால்வாயின் கரையில் இருந்த மசூதியின் இளநீல வர்ணங்கொண்ட கலச கும்பம் அந்த சூழ்நிலைக்கு சொப்பன மயக்கம் போன்ற ஒரு லாவண்ய தோற்றத்தை அளித்து கொண்டிருந்தது. ஆனால் நீயோ இந்த லாவண்யங்களையெல்லாம் கவனிக்காதவளாய் உன் எதிரே தோன்றிய 4 மாடி கொண்ட நவநாகரிக கட்டிடத்தின் முகட்டை அந்த முகட்டின் உச்சியின் மீது பறந்து கொண்டிருந்த யூனியன் ஜாக் கொடியையே விரித்து பார்த்து கொண்டிருந்தாய். அதோ அந்த யூனியன் ஜாக் கொடி பறக்கிறதே, அதே இடத்தில்தான் ஜப்பானியர்கள் முன்னால் தங்கள் உதயசூரிய கொடியை பறக்க விட்டிருந்தார்கள். என் அருமை பிங்சென்னின் வெட்டுண்ட தலையையும் அந்த கம்பத்தின் அடியில்தான் கட்டி தொங்கவிட்டிருந்தார்கள். அவரது தலை 4 நாட்களாக இரவு பகலாக அங்கு தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த தலையின் கோர நிழலிலே இந்த நகரத்து மக்கள் அனைவரும் நடந்து செல்லுமாறு ஜப்பானியரால் நிர்பந்திக்கப்பட்டார்கள் என்று நீ என்னிடம் சொன்னாய். நீ அங்கேயே நின்று கொண்டிருந்தாய். கண்ணை பறிக்கும் ஒளிஜாலமும் ஜனநடமாட்டமும் மிக்க உள்ள அந்த மவுண்ட்பேட்டன் சாலையின் மத்தியில் அந்த யூனியன் ஜாக் கொடி பறக்கும் கம்பத்தின் அடிபாகத்தையே விரித்து நோக்கியவாறு நீ நின்று கொண்டிருந்தாய். நான் உன் கண்களையே உற்று நோக்கி கொண்டிருந்தேன். மின்யிங், உனக்கு 24 வயது ஆகிவிட்டது. உன் தோள்கள் துப்பாக்கியின் கணத்தை சுமந்து சுமந்து பழகி போய்விட்டன. உன் கவிதையும் முன்னையெல்லாம் விட அதிகமாக பின்சென்னோடு உறவு கொண்டு ஒன்று கலந்து பரிணமித்து விட்டது. நீ அவர் மீது கொண்டிருந்த காதலோ உங்கள் இருவரது உலகத்தையும் கடந்து இந்த பரந்த உலகத்தின் மனித வர்க்கம் முழுவதையும் தன் இதய கீதத்தாலும் இன்ப ஆலிங்கத்தனாலும் அரவணைத்து விரிந்து விகசித்து விட்டது. மக்கள் விடுதலை போரில் மனமுவக்கும் வீரனுக்கே இக்கணமே என் காதல் இதயத்தை அர்ப்பணித்தேன். 25 வயதான பிங்சென்னின் வாலிபத்தலை அதே இளமையோடு அந்த கட்டட சுவருக்கு மேலிருந்து நம்மை நோக்கி புன்முறுவல் பூப்பதாக நான் என் நெஞ்சில் உணர்ந்தேன். ஆம், அந்த கட்டடத்தின் மீது பறந்தகுடி மாறிப்போய்விட்டது. எனினும் பிங் சென்னின் முகத்தில் தோன்றும் புன்னகை மட்டும் இன்னும் மாறவில்லை. ரப்பர் மரங்கள் கூட அவருடைய பாட்டை கேட்டால் அந்த கொள்ளைக்காரர்களுக்கு பால்வார்க்க மறுத்துவிடும் என்று மக்கள் புகழ்ந்து பாராட்டினார்களே, அந்த பிங்சன் நங்கு புன்னகை பூத்தவாறு காட்சியளித்தார். 4 நாட்களாக இரவும் பகலும் எந்நேரமும் அவரது தலையை ஜப்பானிய வீரர்கள் காவல் காத்து நின்ற போதிலும் அவரது கழுத்தில் எப்படியோ மலைய நாட்டு மலரினங்களால் தொடுக்கப்பட்ட மலர் மாலை அலங்காரமாக சூடப்பட்டு கிடந்ததைக் கண்டு ஜப்பானிய வீரர்கள் விரிவி பயந்து வெருண்டோடி சென்ற அந்த வேளையில் பிங்சென் எப்படி புன்னகை பூத்து தோன்றினாரோ அதே புன்னகையை நான் காண்பதாக உணர்ந்தேன். மின்யிங் பிங்சென், மக்கள் விடுதலை போரில் மனமுவக்கும் வீரனுக்கே இக்கணமே என் காதல் இதயத்தை அர்ப்பணித்தேன். ஆம், இது போன்ற கவிதையை நான் இதற்கு முன் கேட்டதே இல்லை. இவர்களை போன்ற மனிதர்களையும் நான் இதற்கு முன் கண்டதே இல்லை. மின்யிங், இன்று நான் இந்த பத்திரிகையில் வெளிவந்துள்ள வெட்டுண்ட தலையின் புகைப்படத்தை பார்க்கிறேன். இந்த மனித தலையை கூர்க்க சிப்பாய் தன் கையிலே தாங்கியவாறு நிற்கிறான். அவனுக்கு அருகே ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜியர் துணையாக நின்று கொண்டிருக்கிறான். இந்த தலையை நான் இன்னும் கண்டுகொள்கிறேன். உன்னோடு நான் கரங்குலுக்கிய போது உன் கரத்திலே குடிகொண்டிருந்த உத்வேகத்தைப் போல், என் அருமை குழந்தை போல், உயிரும் உணர்ச்சியும் ஜீவகலையும் பெற்று விளங்கும் அந்த தலையை நான் அடையாளம் கண்டுகொண்டேன். மின்யிங், இந்த தலை யாருடையது என்று எனக்கு தெரியும். இது உன் அருமை காதலனுடைய தலை. மக்கள் விடுதலை போரில் மனமுவக்கும் வீரனுக்கே இக்கணமே என் காதல் இதயத்தை அர்ப்பணித்தேன். பிங்சென்னின் புன்னகையைப் போலவே புன்முறுவல் பூக்கும் இந்த தலையை நான் இனம் கண்டு கொண்டேன். மின்யிங், உன் காதல் மீண்டும் சித்திரவதைக்குள்ளாகி சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டது. மின்யிங், நான் என் தாயகத்திற்கு திரும்பும் சமயம் உன் கண்களைப் போலவே தயங்கி தவித்த கரத்தோடு என்னிடம் கைகுலுக்கி நீ எனக்கு விடை கொடுத்த போது நீ சொன்ன வாக்கியம் என் நினைவுக்கு வருகிறது. தோழரே, நாம் மீண்டும் சந்திப்போம். சுதந்திர இந்தியாவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் என்று கூறினாய். நாம் இருவரும் கரம் குலுக்கிய அதே சமயத்தில் இங்கு என் தாய்நாட்டில் பண்டித நேருவும் மவுண்ட் பேட்டன் பிரபுவும் கைகுலுக்கி கொண்டிருந்தார்கள். நான் இங்கு திரும்பி வந்த சமயத்தில் எங்கள் தாயகம் விடுதலை பெற்றுவிட்டது. ஆனால் மின்யிங், இந்த சுதந்திர இந்தியாவுக்கு, இந்த மவுண்ட் பேட்டன் சாலைக்கு நீ விஜயம் செய்ய முடியாது. உங்கள் நாட்டில் நடக்கும் விடுதலை போராட்டம் உனக்கு சிறிது காலம் ஓய்வளித்து வழியனுப்பி வைத்தால் கூட உன்னால் இங்கு வர இயலாது. உனது காதலர்களின் தலையை வெட்டித்தெறிக்கும் கொலைகாரர்களுக்கே இந்த நாட்டில் வரவேற்பு கிட்டுகிறது. ஆனால் மின்யிங், மலையா நாட்டின் ஆத்மாவாக, மலையா நாட்டு விடுதலை போர் வீரரின் காதலியாக உள்ள உனக்கு இங்கு வர அனுமதி கிடையாது. உனது காதலர்களின் தலைகளை வேட்டையாடி கொய்வதற்காக புறப்பட்டு செல்லும் ஆயிரக்கணக்கான கூர்க்க சிப்பாய்கள் இந்த நாட்டின் மண்ணின் வழியாகத்தான் செல்ல முடியும். உங்கள் நாட்டில் உள்ள பயிர் பச்சைகளின் மீது விஷத்தை தெளிக்க விரைந்து செல்லும் நூற்றுக்கணக்கான அந்நிய ஆகாய விமானங்கள் எங்கள் தலைமீது பறந்து செல்ல அனுமதி உண்டு. ஆனால் மின்யிங், உனக்கு மட்டும் இந்தியாவுக்கு வர அனுமதி கிடையாது. உன்னால் இங்கு வரவே முடியாது. உன்னால் வர முடியாது மின்யிங். எனினும் உன் கவிதையின் எதிரொலியும் பிங்சென்னின் பாடல்களின் தாளலயமும் நீரும் நிலமும் கடந்து தாவி எங்கள் நாட்டு கவிஞர்களை ஜாலியன் வாலாபாக் தெலுங்கானா நாட்டு மக்கள் பாடகர்களை தேடி வந்து சேர்ந்து விட்டன. நீதான் வர முடியாது. எனினும் மலையா கணபதியை பெற்றெடுத்த இந்த நாட்டு மக்கள் உன்னுடைய காதலர்களின் வெட்டுண்ட தலைகளை இங்கு கண்டுகொண்டார்கள். எப்படி இளைஞர்கள் தங்கள் சகோதரர்களை இனம் கண்டு கொள்கிறார்களோ, எவ்வாறு முதியவர்கள் தங்கள் பிள்ளைகளை அடையாளம் கண்டு கொள்கிறார்களோ, அதுபோன்று அந்த வெட்டுண்ட தலைகளுக்கூட எங்கள் நாட்டு கன்னியர்கள் தங்கள் நாட்டு காதலர்களை இனம் கண்டு கொள்கிறார்கள். என் குழந்தை கூட பிங்சென்னின் வெட்டுண்ட தலையை கண்டுகொண்டது. அதிலிருந்து அந்த குழந்தை தன் பால் புட்டியையே மறந்துவிட்டது. பகத்சிங்கும் கணபதியும் பிறந்த இந்த நாட்டை ஒரு மவுண்ட்பேட்டன் சாலையாக மாற்ற முனையும் சூழ்ச்சிக்காரர்களை உனது காதலர்களின் வெட்டுண்ட தலைகள் பேய் கனவு போல் சுற்றி வளைத்து அச்சுறுத்துகின்றன. எங்கள் நாட்டு மக்கள் தூக்கம் களைந்து விழித்தெழுந்து தோல் புடைத்து விட்டார்கள். மவுண்ட்பேட்டனோடு கூடி குழாவி சூழ்ச்சி செய்தவர்கள் குலைநடுங்கும் தருணத்தில் இருக்கிறார்கள். பின்சென்னை குன்ற கொலைகாரர்களும் விசப்பொருளை சுமந்து செல்லும் விதேசி விமானங்களும் எங்கள் நாட்டின் மண் வழியாகவோ விண்வழியாகவோ செல்வதற்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். கணபதியை பெற்றெடுத்த நாட்டு மக்களான நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். அதற்கு பதிலாக நிர்மலமான நீல வானவெளியில் சமாதான வெண்புறாக்கள் பறந்து மிதந்து செல்வதையே நாங்கள் அனுமதிப்போம் என்று எங்கள் நாட்டு மக்கள் அவர்களுக்கு சவால் கூறுகிறார்கள். எப்படியும் ஒரு நாள் நீ சுதந்திர இந்தியாவுக்கு விஜயம் செய்வாய். மின்யிங், நீ என்னை ஒரு நாள் சுதந்திர இந்தியாவில் கட்டாயம் சந்திக்கத்தான் போகிறாய். ஜனசக்தி, 4/10/1953, பக்கம் 8 வெளியான சிறுகதை. தோழர் தோமூசி ரகுநாதன் அவர்களுக்கு நினைவஞ்சலிகள். நன்றி.